ओम अज्ञान्तिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सुरो मिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्या मनोभीष्टां स्थापितं येन भूतले स्वयं रूप गदा मह्यं तदातिं सर्वदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपां सादृजादम् सगदना रघुनाथां तां सजीवं सात्वैदं सावतूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगगणलयिता श्रीविशाखां च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदेवपदागस्वामिनिधिनामिने नमाचार्यपादानिता गुरुपदायिने गौरगददामदायान् हरग्रामतारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनिधिनामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रिये हरे कृष्ण। हरे कृष्णा 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 हरे 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 रामा 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 हरे हरे। இந்த இனிமையான காலை பொழுதுல நம்ம எல்லாரும் இந்த திவ்ய கஷேத்திரத்தில் ஒன்று சேர்ந்திருக்கோம். இங்கே வந்து பாணிகாட்டி சீதாதேகி மகோத்சவம் அப்படிங்கிற திருவிழாவை நம்ம எல்லோரும் கொண்டாடிருக்கோம். பாணிகாட்டி சீதாதேகி மகோத்சவம் இந்த உற்சவம் வந்து பகவானுக்கும் பக்தருக்கும் இடையில் உள்ள அன்பு பரிமாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியது. தன்னுடைய பக்தர்கள் மேலே எந்த அளவுக்கு பகவான் கருணை உள்ளவராக இருக்கார், எந்த அளவுக்கு பக்தர்கள்ட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உற்சவத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவும் அன்பு பரிமாற்றம் செய்திருக்காங்க. ஸோ அந்த லீலைகளை நினைவு கூறுற வகையில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய அந்த உன்னதமான லீலைகளை நினைவு கூறுற வகையில் நம்ம எல்லாருமே வருட வருடம் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான்லேருந்து நம்ம இந்த யாத்திரையை மேற்கொள்கிறோம். பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பகவானுடைய திருநாமத்தை எல்லாரும் சேர்ந்து ஓதுறது ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கீர்த்தனம் பகவானுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் பிரசாதம் அப்புறம் பிரவச்சனம் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழாவா சில பிரபுபாதர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாசா ஸ்வயம் ஈஸ்வரர் பகவான் ஸ்வயம் பரமேஸ்வரர். அவர் இந்த உலகத்தில் தோன்றி ஒரு பக்தன் எப்படி வாழணும், ஒரு பக்தனுக்கு உண்டான தெய்வீகமான குணங்கள்லாம் என்னென்ன, அந்த பக்தன் எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு பரிமாற்றம் செய்யணும், அதெல்லாம் பகவானே வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா இந்த உலகத்தில் நமக்கு செய்து காமிச்சார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய நேரடி சீடர்கள் ஆறு கோஸ்வாமிகள். யாரெல்லாம் ஆறு கோஸ்வாமிகள்? ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி. இந்த ஆறு கோஸ்வாமிகள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய நேரடி சீடர்கள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த கோசாமிகள் மூலமா நமக்கு எண்ணற்ற நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த தன்னுடைய நேரடி சீடர்களான இந்த கோசாமிகள் மூலமா நிறைய ஏற்பாடுகள் நமக்கு செய்திருக்கார். விக்கிரக வழிபாடு, பூஜா விதிமுறைகள், அர்ச்சனை மார்க்கத்தை பற்றியும், அப்புறம் உற்சவங்களை எப்படி கொண்டாடுறது, பகவான் மேல எந்த அளவுக்கு பக்தி செய்யறது, இதெல்லாம் வந்து கோசாமிகள் மூலமா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்தார். ஏன்னா இந்த கோசாமிகள் ஆறு பேருமே சைத்தன்ய மகாபிரபுடைய நித்தியமான லீலையில உள்ளவங்க, பகவானுடைய கோலோகத்துல நித்தியமான லீலையில பங்கு பெற்றவங்க தான் இங்க ஆச்சாரியரா தோன்றாங்க. இந்த ஆறு கோசாமிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதுல மூன்று கோசாமிகள், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, இவங்க மூன்று பேருமே பகவானுக்கும் நமக்கும் உள்ள பக்தியினுடைய தாற்பரியத்தை உதாரணமா வாழ்ந்து காமிச்சவங்க. அதாவது ஜீவாத்மாவாகிய நமக்கு சம்பந்தம், பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, பகவானுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம், உயிர்வாளியாகிய நாம் பகவானுக்கு பகவானோடு எப்படி தொடர்பு கொள்றது அப்படிங்கறத சம்பந்தம். சம்பந்தங்கிறது பகவானுக்கு நமக்கு உள்ள ஒரு தொடர்பு. அதுக்கு வந்து பிரதானமான குரு வந்து சில சனாதன கோஸ்வாமி. சம்பந்த குரு யாரு? சனாதன கோஸ்வாமி. இப்ப சனாதன கோஸ்வாமியுடைய சாஸ்திரங்கள் அவர் கொடுத்ததெல்லாம் வந்து நமக்கும் பகவானுக்கு உள்ள சம்பந்தத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமி கொடுத்தார். அதனாலதான் சனாதன கோஸ்வாமிக்கு வந்து சம்பந்தா குருன்னு பேர். அடுத்தது அபிதேயா. அபிதேயானா நடைமுறையில் அது எப்படி பயிற்சி பண்றது, பகவான் மேல எப்படி அன்பு செய்யறது, பகவானுக்கு எப்படி பக்தி தொண்டு செய்யறது, பக்தர்கள்ட்ட எப்படி அன்பு செய்யறது, குறைகளை எப்படி தவிர்க்கிறது, இதெல்லாம் வந்து நடைமுறையில நம்ம பயிற்சி செய்யறதுக்கு அபிதேயான்னு பேர். நடைமுறையில செய்யறதுக்கு அபிதேயா. அந்த அபிதேய ஆச்சாரியர் வந்து ஸ்ரீ ரூப கோஸ்வாமி. சம்பந்த ஆச்சாரியாரு சனாதன கோஸ்வாமி, அபிதேய ஆச்சாரியர் ரூப கோஸ்வாமி. பிரயோஜனா, பிரயோஜனம்னா நமக்கு கிடைத்த பக்தி தொண்டை நடைமுறையில நம்ம செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டுடைய பிரயோஜனம் என்ன, நம்ம அதனால் அடையக்கூடியது என்ன, அதை கொடுத்தவர் சில ரகுநாதாஸ் கோஸ்வாமி. அப்போ சம்பந்தா குரு யாரு? சனாதன கோஸ்வாமி. சம்பந்தம் என்னது? நமக்கு பகவானுக்குள்ள சம்பந்தம். ரெண்டாவது நடைமுறை, ரெண்டாவது என்னது? அபிதேயம். அபிதேயம் என்னது? நடைமுறையில பயிற்சி செய்யறது. அதுக்கு என்ன உதாரணம்? ரூப கோஸ்வாமி. மூன்றாவது பிரயோஜன குரு. பிரயோஜனம்னா நம்ம அடைய வேண்டிய இறுதி இலக்கு. அதுக்கு உதாரணம் யாரு? ரகுநாத தாச கோஸ்வாமி. இந்த பாணியாட்டி உற்சவம் முழுக்க முழுக்க ரகுநாத தாசு கோஸ்வாமி மையமா வைத்து நடந்தது. மேற்கு வங்காள மாநிலத்தில் கிருஷ்ண நகர்னு ஒரு ஊர் இருக்கு. என்ன ஊரு? கிருஷ்ண நகர். இந்த கிருஷ்ண நகர்ல கோவர்த்தன் மஜ்ருந்தார், ஹிரண்ய மஜ்ருந்தார், ரெண்டு பேர், ரெண்டு பேர் பெரிய ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. யார் ரெண்டு பேரு? கோவர்த்தன் மஜ்ருந்தார், ஹிரண்ய மஜ்ருந்தார். அவங்க ரெண்டு பேரும் பயங்கர செல்வந்தர்கள். அதுல ஹிரண்ய மஜ்ருந்தாருக்கு குழந்தை கிடையாது. கோவர்த்தன் மஜ்ருந்தாருடைய பையன் தான் ரகுநாத். ரகுநாத் வந்து அவ்வளவு அழகு, அவ்வளவு ஒரு தேஜஸ், பெரிய செல்வந்தருடைய குடும்பத்தில் பிறந்தவர் ரகுநாத். அந்த வசதியான குடும்பத்தில் பிறந்த ரகுநாதர் வந்து அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க மாமா எல்லாம் வந்து நல்ல பெரிய பணக்கார, அந்த காலத்திலேயே கோடிக்கணக்கான வருமானம், லட்சக்கணக்கான வருமானம் உள்ளவங்க. அப்படி ரகுநாத் வந்து அந்த குடும்பத்தில் தோன்றி ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட செல்வந்தனுடைய புதல்வனா இருந்தாலும் அது மேல பற்றுதல் இல்லாம வாழணும், அதாவது பற்றற்ற ஒரு நிலையில வாழ்ந்தவர் ரகுநாத். ரகுநாத் ரகுநாத் வந்து சின்ன வயசுல இருந்து அவருக்கு எது மேலே பற்றுதல் கிடையாது. ரகுநாதருடைய குடும்பத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ஆச்சாரியர் இருப்பார், அவர் வந்து பல்ராம் ஆச்சாரியர். அவர் வந்து பகவானுடைய பக்தர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். யாருக்கு? பல்ராம் ஆச்சாரியர். பல்ராம் ஆச்சாரியர் வந்து ரகுநாதருடைய அந்த பிரைஸ்ட் பூஜாரியா இருப்பாங்க, அவங்க குல குருவா இருப்பார். அவருக்கு வந்து ரகுநாத் சின்ன குழந்தையா இருந்தப்போ அவருக்கு சைத்தன்ய மகாபிரபு லீலை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். சைத்தன்ய மகாபிரபு எதுக்காக அந்த உலகத்துல வந்தாரு, நித்யானந்த பிரபு எதுக்கு வந்தாரு, சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் இருக்கு, இதெல்லாம் வந்து யாரு சொல்லிக் கொடுத்தாங்க? பல்ராமாச்சாரி. யாருக்கு? ரகுநாத்துக்கு. சின்ன வயசுல இருந்து ரகுநாத் வந்து சைத்தன்ய லீலைகளை கேட்டுட்டே இருப்பார். எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை கேட்பார், கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்பார். அப்படி எப்பவுமே சதாசர்வம் பகவான் மேல பிரேமத்தோடய வாழ்ந்து வர்றார். அவருக்கு உலக விஷயத்துல பற்றுதலே கிடையாது. அவருக்கு பௌத்திக வாழ்க்கையிலும் அவருடைய செல்வத்திலையும் ஆடம்பரத்திலையும் துளி கூட அவருக்கு பற்றுதல் கிடையாது. யாருக்கு? ரகுநாத் தாஸ் கோஸ். ரகுநாத் அப்ப வந்து அவருக்கு கல்யாண பருவம் வந்தது. அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பொண்ணு அவ்வளவு அழகு பார்த்தா, அப்படி கண்ணெல்லாம் காது வரை நீண்டு, அந்த பொண்ணை பார்த்தா சாக்ஷா தேவமங்கை மாதிரி இருப்பா, அப்சர மாதிரி. ரகுநாதை பார்த்தா ஒரு இந்திரன் மாதிரி இருப்பார். ரகுநாத் வந்து இந்திரன் மாதிரி இருப்பாரு. அவங்க மனைவி வந்து சச்சி தேவி, அதாவது இந்திரனுடைய மனைவி மாதிரி. அவங்களுடைய வசதியும் செல்வம் தேவேந்திரன் கூட அந்த அளவுக்கு வசதி அவங்களுக்கு. அப்பேற்பட்ட அழகான மனைவி, சொத்து, குடும்பம் எல்லாம் இருந்தும் ரகுநாதுக்கு அது மேல பற்றுதல் கிடையாது. அவர் எப்பவுமே அவருடைய மனது வந்து, நான் என்றைக்கு சைத்தன்ய மகாபிரபு சந்திக்க போறேன், நான் என்றைக்கு அவருடைய தாமரை திருவடிகளுக்கு சேவை செய்ய போறேன்னு இயங்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் சைத்தன்ய மகாபிரபு நினைச்சு உருகிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் அவருடைய கிராமத்துக்கு ஹரிதாஸ் தாக்கூர் வர்றார். ஹரிதாஸ் தாக்கூர் பத்தி கேட்டிருக்கீங்களா? ஹரிதாஸ் தாக்கூர் யாரு? நாம ஆச்சாரியர், நாமத்துக்கே அவர் ஆச்சாரியர். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பல இடங்கள்ல போய் புனித நாமத்தை பிரச்சாரம் பண்ணிட்டே வர்றாரு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ராம ராம, ஹரே ஹரே. ஹரிதாஸ் தாக்கூர் 24 மணி நேரமும் மூச்சு இழுக்கும் போது விடும் போதும் ஹரிநாமத்தே தான் ஓதிட்டு இருப்பார். அவர் வந்து கிருஷ்ண நகரத்துக்கு வந்தார். கிருஷ்ண நகரத்துல வந்தோடனே ஹரிதாஸ் தாக்கூருடைய மகிமையில தெரிஞ்சுட்டு ரகுநாத் வந்து அவருக்கு சேவை பண்றாரு. அவங்க வீட்டுல தங்க வச்சு அவர்கிட்ட இருந்து ஹரிகதா எல்லாம் கேட்கிறாரு, ஹரிநாமத்தோட மகிமை எல்லாம் கேட்கிறார். இப்படி ரகுநாத்துக்கு வந்து ஹரிதாஸ் தாக்கூருடைய சங்கம் கிடைச்சது. அந்த தூய வயசுடைய சங்கம் கிடைச்சு அவர் இன்னும் சைத்தன்ய மகாபிரபு மேல அவருக்கு பக்தி கூடிடுச்சு, சைத்தன்ய மகாபிரபு மேல அன்பு பெருகிடுச்சு. இப்ப சைத்தன்ய மகாபிரபு வருவதற்காக காத்துட்டு இருக்கார். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு சாந்திப்பூர்ங்கிற இடத்துக்கு வர்றார். அது கிருஷ்ண நகர்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனா சாந்திப்பூர்னு ஒரு இடம் இருக்கு. அதுதான் வந்து அத்வைதாச்சாரியுடைய அவதார ஸ்தலம். அத்வைதாச்சாரிய கேட்டு தெரியவில்லை உங்களுக்கு? அத்வைதாச்சாரிய யாரு? மகாவிஷ்ணுடைய அவதாரம், பஞ்சதத்துவங்கள்ல ஒருத்தர், தாடி வச்சிருப்பார். அத்வைதாச்சாரியுடைய வீட்டுக்கு சைத்தன்ய மகாபிரபு வர்றார். அதை கேட்ட உடனே ரகுநாத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடும்னா, ரகுநாத்துக்கு வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில விருப்பு வெறுப்பு ஏற்பட்டு விருப்பமே இருக்காது. பௌதிக வாழ்க்கையில அவர் எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் சைத்தன்ய மகாபிரபுக்கு போகணும்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடுவார். அவர் வீட்டை விட்டு ஓடி போகும்போதெல்லாம் அவருடைய அப்பா வந்து நிறைய சேவகர்கள் வேலையாலாம் வச்சு அவரை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஓரொரு தடவையும் அவரை வீட்டை விட்டு தப்பிக்கும் போது இவங்க ஆளெல்லாம் வச்சு பிடிச்சிருவாங்க. யார? ரகுநாத். நிறைய 10-15 காவலாளிகள் அதுக்குன்னே இருப்பாங்க. எப்பவுமே ரகுநாதை சுத்தி அவர் எங்கேயுமே நகர முடியாது. அவருக்கு அவ்வளவு ஒரு பந்தோபஸ்து போட்டு அவரை வீட்டை விட்டு போக முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. ரகுநாதுக்கு ரொம்ப ஏக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நான் என்னைக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய திருவடிகளில் போய் சேரப்போறேன், எனக்கு இந்த பௌதிக வாழ்க்கையே வேண்டாம், நான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு பாத சேவனம் செய்யணும்னு ஒரே ஆசை அவருக்கு. ஏங்கிட்டு இருக்கார் ஒவ்வொரு நாளும். ஆனா இவங்க அப்பா வந்து அவர் வீட்டை விட்டு தப்பிக்கும் போதெல்லாம் பிடிச்சு பிடிச்சு கட்டி வச்சிருவார், தப்பிக்கவே முடியாது. இப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு சாந்திப்பூர் வந்திருக்காருன்னதும் எப்பயோ கெஞ்சி கூத்தாடி அவங்க அப்பாட்ட அனுமதி வாங்குறாரு. சரி நீ போய் திரும்ப வரணும், உன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு கூட ஆட்களை அனுப்பிச்சு வைக்கிறார். யார் கூட? ரகுநாதர் கூட. ரகுநாதர் கூட அந்த 10 காவலாளிகளோட ரகுநாதர் வந்து யார பார்க்க வர்றாரு? எங்க பார்க்க வர்றாரு? சாந்திப்பூர்ல. சாந்திப்பூர்ல வந்து சைத்தன்யமா அப்படியே தாமரை திருவடியில தரிசிச்சு அப்படியே சாஸ்திரமா விழுந்து நமஸ்கரிச்சார். சொன்னார் சைத்தன்ய மகாபிரபு ரகுநாத், மகாபிரபு எனக்கு பௌதிக வாழ்க்கையில துளி கூட பற்றுதல் இல்ல, என்னை எப்படியாவது அதுல இருந்து விடுவிச்சிருங்க, நான் இங்கிருந்து போக மாட்டேன், நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு கதறி அழற. சைத்தன்ய மகாபிரபு ஒரே வார்த்தை சொன்னார், ரகுநாத் நீ வந்து செயற்கையான துறவரத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது, அது வந்து மர்க்கட வைராக்கியம் மாதிரி. மர்க்கடான குரங்கு, குரங்கு பாத்திருக்கீங்க இல்லையா? அது வந்து பார்த்த பெரிய துறவி மாதிரி இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு போட்டிருக்காது. ஆனா பெண் குரங்கு போய், பெண் குரங்கு கூட போய் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கும். அப்ப அதுக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஆனா வெளித்தோட்டத்தில் என்ன பண்ண குரங்கு, எது மேலே பட்டுதல் இல்லாத மாதிரி காமிச்சுக்கோ. அந்த மாதிரி வைராக்கியம் இருக்கக்கூடாது. நீ வந்து திரும்ப வீட்டுக்கு போ, உன்னுடைய வீட்டுக்கு போ. சமயம் வரும்போது கிருஷ்ணர் உனக்கு கருணை காமிப்பார், அப்ப நீ வரலாம். உன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டே நீ எது மேலேயும் பற்றுதல் இல்லாம நீ பக்தி செய்யணும், அதுதான் ரொம்ப சிறந்தது. எதையுமே நீ நிராகரிக்க வேண்டாம். எல்லாரும் கிருஷ்ணருடைய எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்து. எப்பவுமே நீ கிருஷ்ணருடைய நினைவிலே அப்படின்னு யார் சொன்னாங்க? சைத்தன் மகாபிரபு. யாருக்க? ரகுநாதாஸ். சைத்தன் மகாபிரபு ஆசீர்வாதம் காமிச்சிட்டார். இது வந்து நடந்தது ரகுநாத சாந்திப்பூர்ல. எப்படியாவது சைத்தன்ய முகப்படி தாமரை திருவடிகள்ல போய் சேரணும் ரகுநாத் முயற்சி பண்ணார். ஆனா அப்ப என்னாச்சு? நடக்கல. சைத்தன்ய மகப்படி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டார், அவர் ஏற்றுக்கொள்ளல. அப்போ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே சைத்தன்ய மகப்படி சொன்ன மாதிரியே நடிக்கிறார். சைத்தன்ய மகப்படி சொன்னார், எப்பவுமே நீ வீட்டுல நல்ல மாதிரி நடிச்சுக்கோ, ஆனா உள் மனசுல எப்பவுமே கிறிஸ்தவரை நினைச்சுக்கிட்டே. வெளித்தோட்டத்துல பார்க்கும்போது உலக வாழ்க்கையில பட்டுதல் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும், ஆனா உள்ளுக்குள்ள எப்பவுமே கிருஷ்ணர் நினைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு ரகுநாத் சொல்லிட்டார். ரகுநாத் வந்து அதே மாதிரி வீட்டுல வந்து அவங்க அப்பாவுக்கு நல்ல பையனாவும் மனைவிக்கு நல்ல கணவன் போலையும் ஒரு நல்ல உயர்ந்த குடும்பத்தில் ஒரு செல்வந்தன் மேல எப்படி இருப்பானோ அதே போல பௌதிக வாழ்க்கையில பற்றுதல் இருக்கிற மாதிரி நடிச்சார். ஆனா உண்மையில அவருக்கு பௌதிக வாழ்க்கையில பற்றுதல் இல்லை, அவர் அப்படி நடிக்கல, அப்படி நடக்கல, அது மாதிரி நடிச்சு காமிச்சிட்டு இருந்தார். இப்ப ஒரு நாள் என்ன ஆயிடுன்னா, இவங்க அப்பாவும் சித்தப்பாவும் அரசாங்கத்துக்கு அரசாங்க சேர்த்த வரிப்பணத்தை செலுத்த மாட்டாங்க. முழுமையான வரிப்பணம் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பொற்காசுகள் வரும், அதை கொடுக்காம கொஞ்சம் பணத்தை இவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த நவாப் வந்து அப்போ வந்து வங்காளத்தில் வந்து நவாபோட ஆட்சி, நவாப் ஹுசைன் ஷா அந்த ஆள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் நவாபோட ஆட்சியிலேருந்து. அப்போ அந்த நவாப் என்ன பண்ணுவார், இவங்க ரெண்டு பேரும் தேடி ஆள் அனுப்புவார். யார் ரெண்டு பேரு? ரகுநாதருடைய அப்பா சித்தப்பா. அவங்க பேர் என்னது? கோவர்தன் மஜும்தார், ஹிரண்ய மஜும்தார். அவங்க ரெண்டு பேரும் தேடிட்டு வராங்க. அவங்க தலைமறை ஆயிட்டாங்க. அரசாங்கத்தில் ஆள் தேடுறாங்கன்னதும் அவங்க பணத்தை எடுத்துட்டு மறைஞ்சிருவாங்க. அப்ப வீட்டில் ரகுநாத் தான் இருப்பார். ரகுநாதரை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. யாரு? நவாப்போட ஆளுக வந்து ரகுநாதரை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. ரகுநாதருடைய நோக்கம் என்னது? பகவானுக்கு சேவை பண்ணணும். அவருடைய லட்சியம் வந்து சைத்தன்யமாப்பிடி தாமரை திருவடிகள போய் சேரணும், கிருஷ்ணருக்கு நித்தியமான மகாபிரபுக்கு நித்தியமா சேவை பண்ணணும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? அவரை ஜெயில போட்டாங்க. அப்ப வந்து ரகுநாத் ரொம்ப சூழ்ச்சியில ட்ரிக் பண்ணிடுவார். என்ன ட்ரிக் பண்ணுவார்னா, ஹரே கிருஷ்ணா, ரகுநாத் என்ன ட்ரிக் பண்ணுவார்னா, அந்த ஜெயிலருடைய ஜெயில ஆளுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த நவாப் வருவார். நவாப் வந்துட்டு ரகுநாத் சொல்லுவாரு, எங்க உங்க அப்பா எங்க போனாரு, உங்க சித்தப்பா எங்க போனாங்க, ஏன் எனக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை கொடுக்காம போனாங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் ரொம்ப அருமையா நடிக்க ஆரம்பிச்சிருவார், அழ ஆரம்பிச்சிருவார். நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா, எங்க அப்பா மேல சந்தேகப்படுறீங்களா, நீங்க வந்து எங்க அப்பாவும் நீங்களா ஒரே சகோதரன் போல பழகிட்டு இருந்தீங்க, அப்ப நான் உங்களுக்கு பையன் மாதிரி அப்படியெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டா பேசி அந்த நவாபுடைய மனசே உருகிரும். ரகுநாதோடைய பேச்சு, அவருடைய வசீகரமான பேச்சு, அவருடைய அந்த அவர் அன்பா நடந்துகிட்டதெல்லாம் பார்த்து அந்த நவாப் அழ ஆரம்பிச்சிருவார். அதுக்காக தாடியில்தான் தண்ணி வந்துடும். அப்ப பார்த்தாரு, ஜோ இந்த ஒரு குழந்தையை போய், இந்த சின்ன பையனை போய் நான் தண்டிச்சுட்டேன்னு நீ உடனே வீட்டுக்கு போப்பா அனுப்பிச்சு வச்சிருவார். உங்க அப்பாவும் சித்தப்பா வந்து என்ன பார்க்க சொல்லு, நீ வீட்டுக்கு போன அனுப்பிச்சு வச்சிருவார். அந்த மாதிரி ரொம்ப ட்ரிக்கா பேசி ரகுநாத ஜெயில தப்பிச்சு வந்துடுவார். ரகுநாத கோசாமிக்கு தப்பிச்சு வந்துடுவார். வந்துட்டு திரும்ப அதேதான். கொஞ்ச நாள் என்ன பண்றாருன்னா, வீட்டு குடும்பத்துல பட்டுதல் இருக்கிற மாதிரி நடிக்கிறார். ஆனா இவர் ஓடலான்னு பார்த்தா இவர் பிடிச்சு கட்டி வச்சிருவாங்க. சைத்திர மாவட்டம் இவர் போக முடியாது. அவருக்கு ரொம்ப ஏக்கம், என்னைக்கு நான் வந்து சைத்தன் மகாப்பிரபு போய் பார்க்க போறேன், என்னைக்கு அவருடைய சங்கத்தில் இருக்க போறேன்னு ஏங்கிட்டே இருக்கார். அப்பதான் ஒரு நாள் நித்யானந்த பிரபுவும் அவருடைய சகாக்கள் பக்தர்கள்லாம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட நித்யானந்த பிரபு ஒரு யாத்திரை வர்றார். அப்படியே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே வர்றாரு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ராம ராம, ஹரே ஹரே. அப்படியே இதெல்லாம் பக்கத்து பக்கத்து கிராமம், சாந்திப்பூர், கிருஷ்ணநகர், பாணிகாட்டி. பாணிகாட்டிங்கிறது ஒரு கிராமம், அழகான கங்கை கரைக்கு பக்கத்தில் இருக்கு. இப்ப போனாலும் நம்ம 500 வருஷத்துக்கு முன்னாடி பாணிகாட்டியில இந்த லீலை நடந்தது. இப்ப போனாலும் நம்ம பார்க்கலாம் அந்த இடம். ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய மரம், ஆலமரம், அதுக்கு அடியில் நித்யா ஒரு பெரிய மேடை இருக்கும். அந்த மேடையில் நித்யானந்த பிரபு உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் சுத்தியும் ஆயிரக்கணக்கான வைஷ்ணவ பக்தர்கள், அவருடைய சேவகர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ரகுநாதுக்கு வந்து தெரியும் நித்யானந்த பிரபு பாணி காட்டிங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப நித்யானந்த பிரபு பார்க்கணும் ரொம்ப சந்தோஷத்துல ரகுநாதர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருக்காங்க. நித்யானந்த பிரபு இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார்ந்துருக்காரு. ரகுநாத் தூரத்துல இருந்து, ஆக்சுவலி ரகுநாத் வந்து ரொம்ப பணிவான ஒரு வைஷ்ணவர். அவர் பெரிய செல்வந்தரா இருந்தாலும் அவர் எப்பவுமே பணிவாவே நடந்துக்குவார். அவர் பார்த்தாரு நித்யானந்த பிரபு எவ்வளவு பெரிய பகவானுடைய அவதாரம், அவர் கிட்ட போறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு வந்து அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு தூரமா இருந்து அங்கிருந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவார். ஒரு தண்டம் சரிந்து விழுறா போல யாரு ரகுநாத் அப்படி நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணி தூரத்திலிருந்து அப்படியே நித்யானந்த பிரபு பார்த்துட்டு இருக்கிறார். எவ்வளவு அழகா இருக்காரு நித்யானந்த பிரபு அப்படின்னு அவருடைய பக்தர்களோட நித்யானந்த பிரபு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரகுநாத் பார்த்தார். பக்கத்தில் உள்ள பக்தர்கள் சொல்லிட்டாங்க, இதோ ஏதோ ரகுநாத் வந்திருக்கான், ரகுநாத் வந்திருக்கான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. பிடிங்க பிடிங்க அவனை, அவன் திருட பிடிச்சிட்டு வாங்க அவனைங்க அப்படின்னு நித்யானந்த பிரபு சொல்றாரு. அவனை விடாதீங்க, அங்க பிடிச்சு கொண்டு வாங்க, என்னை ஏமாத்துற அவன், அந்த திருடனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே பக்தர்லாம் அப்படி ரகுநாதர் குண்டு கட்ட தூக்கிடுவாங்க. தூக்கி கொண்டு வந்து நேராக நித்யானந்த பிரபு தான் நிப்பாட்டிடுவாங்க. அப்போ ரகுநாத் வந்து சாஷ்டாங்கமாக அவர் நமஸ்காரில் வந்து நமஸ்கரிப்பார். நித்யானந்த தாமரை பாதங்களை தொட்டு அதை கண்ணில் வச்சுக்குவார். நித்யானந்தோடைய கருண் எனக்கு கிடைச்சி. இப்போ நித்யானந்த பிரபு சொல்லுவார், ஏய் ரகுநாத் நீ என்னை ஏமாத்துறான்னு பார்க்குறியா, நீ ஒரு திருடன், நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க, உனக்கு பனிஷ்மெண்ட் தண்டனை எடுக்கும். இப்போ சொல்லுவார் ரகுநாத், நீங்க என்ன ஒரு தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் பிரபு, நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் செய்யறேன். உனக்கு என்ன தண்டனை தெரியுமா, இங்க வந்திருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் அவளும் தயிரும் கொண்டு பிரசாதம் நீ கொடுக்கணும்னார். அதான் சீதா, சீதானா அவள், தஹினா தயிர். அந்த மாதிரி அவளும் தயிரையும் வைத்து இங்க உள்ள பக்தர்களுக்கெல்லாம் நீ அமுது படைக்கணும், பிரசாதம் கொடுக்கணும்னார். ரகுநாதுக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே துள்ளி குதிச்சாரு. ஹரிபோல் ஹரிபோல் ஹரிபோல். உடனே போய் கூட வந்த காவலாளர்கள் அனுப்பிச்சாரு, போய் எல்லாம் எங்கெல்லாம் அந்த கிராமம் முழுவதும் உள்ள வீடுகளில் உள்ள அவள் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னார். அவள் தயிர் பால் பழங்கள் விதவிதமான பதார்த்தங்கள். ஒரு பானையில் அவளும் தயிரும் போட்டுருவார். ஒரு பானையில் அவளு பால் சக்கரை, இன்னொரு பானையில் அவளு பால் சக்கரை பச்சைக்கரை பூரம் இதெல்லாம் போட்டுருவார். இன்னொரு பானையில் பழங்களோட அவளை மிக்ஸ் பண்ணுவார். விதவிதமான ப்ரிப்பரேஷன்ஸ், வெரைட்டி வெரைட்டியா விதவிதமான அவளும் தயிரும் கொண்டு விதவிதமான பதார்த்தங்கள்லாம் பண்ணி ஆயிரக்கணக்கான பானைகள்ல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு விநியோகம் செய்யறார். யாரு? ரகுநாத் தாஸ் கோசாமி. அவங்க ஊர்ல உள்ள அவள் மூட்டை எல்லாம் தீர்ந்து போயிரும். ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அவள் மூட்டை வந்து இறங்கிட்டே இருக்கும். இவர் வந்து பிரசாதம் பண்ணி நித்யானந்த பிரபு படைத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க மாதிரி பாணிகாட்டிங்கிற இடத்துல ஒரு பெரிய திருவிழா நடக்குதுன்னு எல்லா பக்தரும் தெரிஞ்சு போயிரும். சுத்து வட்டாரத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் சுத்து வட்டார கிராமத்திலிருந்தெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் கூட பிரசாத விநியோகம் நடக்கும். இப்படி பார்த்தா அங்க பூரா கங்கை கரையில நிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பக்தர்கள் கூட்டமாக தெரியும், தரையே தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா பக்தர்லாம் கையில பானையெல்லாம் வாங்கிட்டு, இந்த கையில ஒரு பானை, இந்த கையில ஒரு பானை, நிக்க கூட இடம் இல்லை. பாதி பேர் கங்கைக்குள்ள இறங்கிடுவாங்க, கங்கையில கழுத்து வரைக்கும் இறங்கிட்டு பானை பிடிச்சி நிற்பாங்க. அந்த மாதிரி கங்கை புல்லா பக்தர்கள், கரையில புல்லா பக்தர்கள், சிலர் அந்த போட்டில் வருவாங்க. கங்கையை கடந்து பானியாட்டிங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு கங்கையை கடந்து வரணும், அது போட்டில் வரணும். போட்டு ஃபுல்லாயிரும், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போட் மேட் சில நான் ஏற்றிக்க மாட்டேன்னு. அப்போ நீந்தி வருவாங்க கொஞ்சம் பக்தர்கள். பார்த்தா எங்கே பார்த்தாலும் பக்தர் நீந்திக்கிட்டு இருப்பாங்க. தண்ணியோட நீந்துற பக்தர்கள் அதிகமாக தெரிவாங்க. பக்தர்கள் ஒரு பக்கம் நீந்தி போகிறாங்க, போட்டில் ஒரு பக்கம் வராங்க, கங்கையில் நின்றுட்டு சில பேர் பானையை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி எங்க பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம், எங்க பார்த்தாலும் பிரசாத விநியோகம். கடைசியில் என்ன ஆயிரும், அவங்க ஊர்ல உள்ள அவள் எல்லாம் தீந்து போடும். பக்கத்து ஊர்ல இருந்து வருவாங்க அவள் வியாபாரம் பண்றதுக்காக. பக்கத்து பக்கத்து கிராமங்கள்ல ஊர்ல இருந்து எல்லாம் அவள் வியாபாரம் பண்ண நிறைய பேர் வருவாங்க. அவளு தயிர்ல எடுத்துட்டு அவங்க கிட்ட வாங்கி அதை பிரசாதமாக்கி அவங்களுக்கே கொடுப்பார். ஜெய் ஸ்ரீ ரகுநாதாஸ் கோஸ்வாமிக்கு. இப்படி வந்து அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ரகுநாத் கோஸ்வாமி பிரசாத விநியோகம் பண்ணார். பார்த்து நித்யானந்த பிரபு ரொம்ப சந்தோஷமாயிட்டார். நித்யானந்த பிரபு வந்து அப்ப அந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு இல்ல, நித்யானந்த பிரபு மட்டும்தான் இருக்கார். நித்யானந்த பிரபு அவருடைய சகாக்களும் இருக்காங்க. இப்ப நித்யானந்த பிரபுக்கு வந்து பிரசாதம் சார்ந்து சைத்தன்ய மகாபிரபு ஞாபகம் வந்துடும். உடனே அவர் சைத்தன்ய மகாபிரபு அழைப்பார். இப்படி ஒரு பெரிய திருவிழா நடக்குது, மகாபிரபு இல்லாம நடக்கணுமா, சைத்தன்ய மகாபிரபு இங்க வரணும் அப்படின்னு நித்யானந்த பிரபு பிரார்த்தனை செய்யறார். நித்யானந்த பிரார்த்தனையினால சைத்தன்ய மகாபிரபு அங்க வர்றார். அங்க வந்து அந்த மரத்துக்கடியில் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய திண்டு இருக்கும். அதுல நித்தியானப்பர் உட்காந்துருப்பாரு, பக்கத்துல சைத்தன்ய மகாபிரபு வந்து உட்காந்துக்குவார். ஆனா யாருக்கனுக்குமே தெரியாது. நித்தியானப்பர் என்ன பண்ணுவார், ஒரு கவலம் அவ்வளவு எடுத்து இப்படி சைத்தன்ய மகாபிரபு ஊட்டுவார். எல்லாரும் பார்த்தா இப்படி கை மேல போய் பிரசாதம் அரைஞ்சு போயிடும். ரெண்டாவது ஒரு கவலம் எடுப்பாரு, இப்படி ஊட்டுவார். சைத்தன்ய மகாபிரபு என்ன போவார், அதே ஒரு பானை எடுத்து நித்தியானப்பர் ஊட்டுவார். அது பிரசாதம் மட்டும் மேல வந்து நித்தியானப்பர் வாய்க்கு போகும். இதெல்லாம் பார்த்துல ஆச்சரியமாப்படுவாங்க. ஆனா அதுல ஒரு சில பக்தர்கள், ரொம்ப மூத்த பக்தர்கள், அவங்களுக்கு மட்டும் தெரியும் சைத்தன்ய மகாபிரபு அங்க இருக்கிறது. இப்படி நித்யானப்பிரபும் சைத்தன்ய மகாபிரபும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரசாதம் ஊட்டி அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை அங்குள்ள பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் செய்தாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க. எல்லாரும் கையில பானையை வச்சுட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே. சுத்து வட்டத்துல கிராமங்கள்லாம் ஹரிநாமம் தான் கேட்குது, வேற எதுவுமே கிடையாது. ஹரிநாமம் மட்டும்தான் கேக்கு. ஹரிபோல் ஹரிபோல் எங்க போனாலும் ஹரிபோல் சத்தம் தான் கேக்கு. எல்லா பக்தரும் ரொம்ப உற்சாகமா பிரசாதம் சாப்பிட்றாங்க. அதுக்கு பக்கத்துல ராகவ பண்டிதர்னு ஒரு ஆச்சாரியர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவாரு, ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, நித்யானந்த பிரபு அவங்க வீட்டுக்கு தான் போறாரு பிரசாதம் சாப்பிட்றதுக்காக. அதுக்குள்ள இங்க ஒரு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இப்ப ராகவ பண்டிதர் வந்து நித்யானந்த பிரபுக்காக விதவிதமான பதார்த்தங்கள் பண்ணியிருப்பாரு. பூரி, அல்வா, சமோசா, ரசகுல்லா, சீடா, சாண்டேஸ், முறுக்கு. ராகவ பண்டிதர் பிரசாதம் பண்ணா ஒரு வீடு ஒரு ரூம் நிறைய பிரசாதம் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு அவங்க பிரசாதம் செய்யக்கூடியவங்க. யாரு? ராகவ பண்டிட். அவர் வந்து நேரம் ஓடி வருவார் நித்யானந்த பிரபுட்ட, பிரபு என்ன இது, நீங்க என் வீட்டுக்கு விருந்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க சாப்பிட்டு இருக்கீங்களா, பதெல்லாம் யார் சாப்பிடுவாங்கன்னு கேட்டார். என்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க இப்படி சாப்பிடுறீங்களே, நீங்க அதெல்லாம் வீணா போடும், நீங்க சீக்கிரம் வந்து அதை சாப்பிட வரணும். நான் ஒரு இடையருக்குள்ள சிறுவன், நித்யானந்த பிரபு சொல்றார், நான் ஒரு ஆயருக்குள்ள சிறுவன், நான் நிறைய சாப்பிடுவேன், அதுவே இங்க சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நித்யானந்த பிரபுக்கு அவர் சொன்னாரு, இந்த திருவிழாலாம் முடிட்டோம், சாயந்தரம் வந்து உங்க வீட்டுல நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அங்க நான் சாப்பிட்டுக்கிறேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி எல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில ரகுநாத் வராரு. ரகுநாத் வந்து நித்யானந்த பிரபு வந்து அவர் சாப்பிட்ட மகா பிரசாதத்தை எடுத்து அப்படியே ரகுநாத் கையில கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமா ரகுநாத் வாங்கிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து போனார். அன்னைக்கு சாயந்தரம் ராகவ பண்டிதரோட வீட்டுல பெரிய நாம சங்கீர்த்தனம் நடக்குது. எல்லா பக்தர்களும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கீர்த்தனம் பாடுறாங்க. எப்பெல்லாம் நித்யானந்த பிரபு நடனம் ஆடுறாரோ அப்ப சைத்தன்ய மாப்பிரபு அங்க வருவார். அவர் எங்க இருந்தாலும் சரி, அவர் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் நித்யானந்த பிரபு நடனம் ஆடுறாருன்னா சைத்தன்ய மாப்பிரபு அங்க வந்துருவார். ராகவ பண்டிதர் வீட்டுல அவ்வளவு அற்புதமா கீர்த்தனம் எல்லாம் நடந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லாம். அப்போ சைத்தன்யமா ரகுநாத் வந்து நித்யானந்த பிரபு சந்திக்கிறதுக்காக வராரு. வந்து அவர் பாதத்தில் விழுந்து, தயவுசெய்து எனக்கு என்னை ஆசீர்வதிங்க, நான் எப்படியாவது சைத்தன்ய மகாபிரபு போய் சேரணும். சைத்தன்ய மகாபிரபு தாமரை திருவடிகளுக்கு நித்தியமான ஒரு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு வேணும்பார். அப்ப நித்யானந்த பிரபு ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆசீர்வதிப்பார், கட்டாயம் நடக்கும். ரகுநாதுக்கு ரொம்ப சந்தோஷம். நித்யானந்த பிரபு தன்னுடைய தாமரை பாதங்கள் எடுத்து ரகுநாதனுடைய தலையில வச்சு ஆசீர்வதிச்சார். ஆனா அந்த அளவுக்கு நித்யானந்த பிரபு ரொம்ப சந்தோஷமானார் ரகுநாதன் மேல. சோ எப்படி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி நித்யானந்த பிரபு ஆசீர்வாதம் வாங்கிட்டார். சரி, இப்ப நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பேசலாம். நித்யானந்த பிரபு எப்படி சந்தோஷம் அடைஞ்சாரு ரகுநாத் மேல? நித்யானந்த பிரபு சந்தோஷம் அடைய அளவுக்கு ரகுநாதர் என்ன பண்ணார், பக்தர்களை சந்தோஷப்படுத்தினார், பக்தர்களுக்கு சேவை பண்ணார், எல்லா வைஷ்ணவர்களுக்கும் பிரசாதம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தினார். அப்ப பக்தர்கள் சந்தோஷம் அடைஞ்சா நித்யானந்த பிரபு ஆதி குரு, அவர் வந்து குரு தத்துவம். அப்ப ஒருத்தர் வந்து குருவை சந்தோஷப்படுத்தினா என்ன பண்ணணும், கூட உள்ள பக்தர்கள் கூட அன்பா பழகி அவங்களை சந்தோஷப்படுத்தணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் செய்யணும், அப்பதான் குரு திருப்தி அடைவார். நம்ம வந்து நேரடியா ராதா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய அருகதையே நமக்கு கிடையாது. நம்ம போய் ராதா கிருஷ்ணன் தான் நின்ன கிருஷ்ணர் கேட்பார், இவன் யாரு எங்க வந்திருக்கான்னு, எதுக்காக இவன் வந்தான் அப்படின்னு யாரு கேட்பாங்க, கிருஷ்ணர் கேட்பார். கிருஷ்ணருக்கு நம்மளை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவார். அப்ப கிருஷ்ணருக்கு நம்மளை அடையாளம் தெரியணும்னா ஒன்னு ஸ்ரீமதி ராதாராணி பரிந்துரைக்கணும், இல்ல நித்யானந்த பிரபு பலராமர் எடுத்து சொல்லணும். ஏன்னா பலராமர் வந்து கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம், கிருஷ்ணருடைய குரு தத்துவம் பலராமர், கிருஷ்ணர்கிட்ட வந்த குரு தத்துவம், அந்த பலராமருடைய விரிவங்கம் தான் நித்யானந்த பிரபு. அப்போ நித்யானந்த பிரபுவை குருவை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும். கூட உள்ள பக்தர்களோட எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அன்பு பரிமாற்றம் பண்ணி ஒருத்தர் கொடுத்து விட்டு கொடுத்து நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா குரு நம்ம மேலே திருப்தி அடைவார். குரு திருப்தி அடைஞ்சா எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ எஸ்யா பிரசாதா நகதி குதோபி, குரு திருப்தி அடைஞ்சா பகவான் திருப்தி அடைவார். இப்படி நித்யானந்த பிரபு வந்து பக்தர்களுக்கு சேவை பண்ணி ரகுநாத் திருப்தி படுத்தினார். இப்ப நித்யானந்த பிரபு சந்தோஷமானால் என்ன பண்ணாரு? நித்யானந்த பிரபு சந்தோஷமா என்ன பண்ணாரு? ரகுநாதர் ஆசீர்வதிச்சார், மனப்பூர்வமா ஆசீர்வதிச்சார். அவர் ஆசீர்வதித்து கொஞ்ச நாள்லயே ரகுநாதர் பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடுவார். என்ன ஆகும்னா, ஒரு நாள் ரகுநாதருடைய வீட்டில், அவங்க வீட்டில் துர்கா மண்டபம் ஒன்று இருக்கும், அங்கே ஒரு பூஜாரி இருப்பார் ரெகுலர், அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுறவர். அவர் வந்து அன்னைக்கு வரல, அடிக்கி கோயிலுக்கே வரல, ரெண்டு மூணு நாள் ஆச்சு. வந்து யார் வீட்டில்? ரகுநாதர் வீட்டுக்கு வரக்கூடிய பூஜாரி. ரகுநாதருக்குரிய ஆச்சாரியர் வந்து நந்தன ஆச்சாரியர்னு ஒருத்தர் இருப்பார். யாரு? நந்தன் ஆச்சாரியர். அவர் வந்து அவங்க அப்பா எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் போய் எப்படியா பூஜாரியை பார்த்துட்டு வாங்கன்னார். அவர் வந்து காலையில் நேரமாக எழுந்திரிச்சு பூஜாரியை பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த மண்டபத்தில் தான் ரகுநாதர் படுத்து எப்போ தூங்குவார். ரகுநாதர் என்ன பண்ணுவார்னா, சைத்தன்மா அப்படி நினைவுலே அந்த மண்டபத்தில் படுத்து தூங்கிட்டு இருப்பார். சுற்றி காவலாளியெல்லாம் இருப்பாங்க, அவங்களை மீறி தப்பிச்சு போக முடியாது. அப்போ இந்த நந்தன் ஆச்சாரியர் வந்து பூஜாரியை பார்க்க போகும்போது ரகுநாதர் வந்து சொல்லுவார், நீங்கள் சிரமப்பட வேண்டாம், நான் போய் பார்க்குறவரை நான் பார்த்து எப்படியாட்ட வேண்டி நமக்கு பூஜைக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு அவரை திருப்பி அனுப்பிச்சு ரகுநாத் போவார். அப்படி போனவர் தான் ஒரே ஓட்டம் ஓடிடுவார். நீ திரும்ப வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு என்ன ஆயிடுவார்? எஸ்கேப் ஆயிடுவார், ஓடிடுவார். அவங்க அப்பா வந்து பெரிய ஜமீன்தார் சொன்னா இல்லையா, ஆயிரக்கணக்கான சேவகர்கள் வேலை பண்றாங்க. இவர் மெயின் ரோட் வழியா போனா அவர் எங்க போகணும்? பூரியில் இருக்காரு சைத்தன்ய மகாபிரபு, ஜெகநாத பூரியில் இருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு பார்க்க போறதுக்கு மெயின் ரோட்ல, மெயின் அதாவது முக்கியமான நகரங்கள் வழியா போனா அவங்க அப்பா பிடிச்சிருவாரு. இவரை ஆளை வச்சு எப்படியாவது பிடிச்சிருவாரு. அப்போ அவங்க அப்பாவோட கண்ணுக்கு படாம, அவங்களுடைய காவலாளர்களோட கண்ணுக்கு படாம தப்பிக்கணும்னா கரண்டு முறையான காட்டு பாதைகள் தான் போகணும். ரகுநாதர் வந்து காட்டு பாதையில பிரயாணம் செய்யறாரு, சாப்பிடாம தூங்காம மூன்று நாட்கள். அவங்க இருக்கக்கூடிய இடத்துல கிருஷ்ணா நகர்ல இருந்து ஜெகநாத பூரிக்கு வர்றார். இடையில ரொம்ப களைப்பாய் கீழெல்லாம் விழுந்து மயங்கி போய் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் சில பால், சில துடிகள் பால் மட்டும் கிடைக்கும், அவ்வளவுதான். அதை மட்டும்தான் அவர் குடிச்சார். அந்த அளவுக்கு அவருக்கு ஆர்வம் இருந்து சைத்தன்ய மகாபிரபுடைய பாதத்துல போய் சேரணும். இப்படி ஓடி வந்தார் ரகுநாதாஸ் கோசாமி. ரகுநாதாஸ் கோசாமி வந்து வைராக்கிய குரு, அவருக்கு பயங்கரமான வைராக்கியம் இருந்தது. அவருக்கு எது மேலேயும் பட்டுதல் கிடையாது. எப்படியோ தப்பிச்சு வந்துடுவார். காட்டு கரடு முரடான பாதையெல்லாம் ஓடி வந்து கீழெல்லாம் விழுந்து முள்ளெல்லாம் உடம்புலாம் குத்தி சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் ரொம்ப அலங்கோலமான நிலையில வருவார். யார்கிட்ட? சைத்தன்ய மகாபிரபு வராரு. சைத்தன்ய மகாபிரபு பார்த்தோன்னு சாஸ்தாங்கமா நமஸ்கரிக்கிறார். இதோ ரகுநாத் வந்துட்டாரு அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. அப்போ ரகுநாதர் எடுத்து அப்படியே சைத்தன்ய மகாபிரபு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், ரகுநாத் உன்னை கிருஷ்ணர் காப்பாத்திட்டார். என்ன சொன்னாரு? யார் சொன்னாரு? சைத்தன்ய மகாபிரபு. யார்க்க என்ன சொன்னாரு? ரகுநாத் உன்னை கிருஷ்ணர் காப்பாத்திட்டாரு. அப்ப ரகுநாத் சொன்னாரு, பகவானே மகாபிரபு எனக்கு கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க தான், நீங்க தான் என்ன பௌதிக வாழ்க்கையிலிருந்து காப்பாத்தினீங்கன்னு சொல்லி திரும்பவும் சாஸ்தாகமா வீழ்ந்து நமஸ்கரிச்சார். திரும்ப ஒரு வீழ்ந்து நமஸ்கரிக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு அப்படியே அவர் எடுத்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். சொன்னார், ரகுநாத் நீ ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்க, உன்னுடைய அப்பா உன்னுடைய அப்பாவும் சித்தப்பாவும் ஒரு மலத்தில் உள்ள புழுக்கள் மாதிரி, அவங்க வந்து பக்தர்கள் பேர்ல பௌத்திக வாழ்க்கையில மூழ்கி போயிருக்காங்க, ஆனா உன்னை வந்து அந்த சாக்கடையில இருந்து பகவான் உன்னை காப்பாத்திட்டார் அப்படின்னு சொல்லி ரகுநாதரை ஆலிங்கனம் பண்ணிக்குவார். அப்போ சைத்தன்ய மகாபிரபுக்கு பர்சனல் செக்ரட்டரியா அவர் இருப்பார், ஸ்வரூப் தாமோதர்னு பேர். யாரு? ஸ்வரூப் தாமோதர். அவர்கிட்ட சொல்லுவார், ரகுநாதரை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அவரை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் பாருங்க உடல ஆடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, அவருக்கு வேற உடை கொடுத்து அவரை ஜெகநாதரை தரிசனம் பண்ண அனுப்புங்க. அவர் எங் ஜெகநாதருக்கே தரிசிக்க போல நேரம் சைத்தன்ய மகாபிரபுடைய பாதத்துக்கு தான் வந்தார். அவருக்கு ஜெகநாதர் தரிசனம் பண்ண வச்சு ஜெகநாதருடைய பிரசாதம் எல்லாம் கொடுங்க. இப்ப சொன்னார் ரகுநாதர், ரகுநாத் நான் உன்னை வந்து ஸ்வரூப் தாமோதர்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு போயிடுவார். இந்த மாதிரி ரகுநாத கோசாமி பல கஷ்டங்களையும் தாண்டி அவர் வந்து சேர்ந்தார் பூரியில சைத்தன்ய மகாபிரபுட்ட. இங்க வந்து கிருஷ்ணாபூர்ல யார் இருக்கா, அவங்க அப்பா வந்து பல பல இடங்கள் ஆளை விட்டு தேடுறாரு, ரவணா அதை காணோம், ஊர் பூரா தேடியாச்சு, மெயின் வழி எல்லாம் தேடியாச்சு, பல திசைகள்ல தேடியாச்சு, எங்க போனான்னு தெரியல. அவங்க அந்த ரகுநாத அம்மா அழறாங்க, அவனை நீங்க கட்டி போட்டு வைக்க கூடாதா, ஏன் அவனை அவுத்து விட்டீங்க, நீ அவனை கழட்டி விட்டதால ஒரு சங்கிலி வச்சு கட்டி வச்சுன்னா அவன் எப்படி ஓட முடியும். அவங்க அப்பா சொல்லுவாரு, இந்த இவ்வளவு பெரிய மாளிகை இருக்கு, இந்த சொத்தை அவனை கட்டி போடல, அழகான மனைவி இருக்கா, அதுவும் அவனை கட்டி போட முடியல, அப்ப எதை வச்சு அவனை கட்ட முடியும், அவனை வந்து என்னுடைய சொத்தால கட்டி போட முடியல, அவனுடைய மனைவியினால் அவனை கட்டி போட முடியல, நம்முடைய பாசத்தினால் அவனை கட்டி போட முடியல, இனி அவனை யாராலும் கட்டி போட முடியாது. மகாபிரபுட்டு போய் சேர்ந்துட்டேன், அவ்வளவுதான். ஜெகநாதாஸ் கோஸ்வாமிக்கு அப்படி வந்து சைத்தன் மாவட்டம் வந்து சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி அவருடைய சரித்திரம், நீண்ட சரித்திரம், நம்ம நேரத்தை கருதி இதோட நம்ம நிப்பாட்டிடுறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த கதையை மீண்டும் நம்ம படிக்கலாம். பூரியில் வந்து ரகுநாதர் எந்த அளவுக்கு துறவரமாக வாழ்ந்தார், பூரியில் வந்து ரகுநாதர் ஒரு சாதாரண பிச்சைக்காரனை போல, ஒரு துறவியை போல வாழ்வார், ஒரு பெரிய செல்வந்தருடைய மகன். அவருக்கு சைத்தன்ய மகாப்பிரபு கொடுத்த உபதேசங்களில் ஒன்று என்ன, ஒரு தடவை ரகுநாத் கேட்பார், நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும். ஆக்சுவலி அவருக்காக சொல்லலை, சைத்தன்ய மகாப்பிரபு நமக்காக தான் சொன்னார். அவர் என்ன சொல்வார்னா, சைத்தன்ய மகாப்பிரபு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிகிட்ட, கிராமிய கதா நா சுனிபே, என்னது கிராமிய கதா நா சுனிபே அப்படின்னு என்ன தெரியுமா, கிருஷ்ணரை தவிர மற்ற விஷயம்லாம் கிராமிய கதா, கிருஷ்ணரை பற்றி பேசுறது கிருஷ்ண கதா, கிராமிய கதா நா சுனிபே அப்படின்னா கிராமிய கதா கேட்காத, கிருஷ்ணரை தவிர பேர எந்த விஷயத்தையும் கேட்காத, காமிய கதா நா சுனிபே, காமிய கதா நா கொஹிபே, அளவுக்கு அதிகமா சாப்பிடாத, அளவுக்கு அதிகமா தூங்காத, அதில் அங்கதானே பிரச்சனையே நமக்கு, அளவுக்கு அதிகமாக சாப்பிடாத, அளவுக்கு அதிகமாக தூங்காத, அப்புறம் பௌதீகத்தில் பட்டுதல் வச்சுக்காத, எப்பவுமே உன் மனதில் ஹரிநாமத்தை ஓதிண்டேரு, எப்பவுமே ராதா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டேரு. இதுதான் சைத்தன்ய மகாப்பிரபு ரகுநாதர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், உபதேசம். ஆக்சுவலி அது அவருக்காக கொடுக்கல, நமக்காக, அவர் மூலமாக நமக்காக சைத்தன்ய மகாப்பிரபு கொடுத்தார். பகவானை தவிர வேற எதையும் பேசக்கூடாது, பகவானுக்கு தான் சேவை பண்ணணும், அவருடைய நாமத்தை உச்சரிக்கணும், பௌதிக விஷயங்களில் பற்றுதல் இருக்கக்கூடாது, அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக தூங்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லி ரகுநாதர் ஆசீர்வதிச்சார். அதுக்கப்புறம் ரகுநாதருக்கும் சைத்தன்ய மகாபிரபு நிறைய அன்பு பரிமாற்றம்லாம் நடக்கும். கடைசியில் ரகுநாதரை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து விருந்தாவனத்துக்கு அனுப்புவார். 18 வருஷங்கள் ரகுநாத கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு கூட பூரியில் தங்கியிருந்தார். தினம் தினம் அவருடைய லீலைகளை பார்த்தார், அவ்வளோ ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிது. சைத்தன்ய மகாபிரபு கூடையே தங்கி அவருடைய ஒவ்வொரு நாளும் அவர் செய்த லீலைகள் எல்லாம் ரகுநாத தாஸ் கோஸ்வாமி பார்த்துட்டு இருந்தார். அதனால தான் அவர் ரகுநாத தாஸ் கோஸ்வாமியுடைய கருணினால தான் நமக்கு சைத்தன்ய சரித்தாமிரங்கிற புஸ்தகமே கிடைச்சிது. ஏன்னா அவருடைய சீடர் தான் வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, அந்த புஸ்தகம் எழுதினவர். அதனால் நம்ம ரகுநாத தாஸ் கோஸ்வாமிகிட்ட பிரார்த்தனை செய்வோம், நமக்கும் சைத்தன்ய மகாபிரபு மேலே அன்பு ஏற்படணும், நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடையணும், பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்யணும், சண்டை சச்சரவுலாம் தவிர்த்து எல்லா பக்தர்களும் ஒன்று கூடி ஹரிநாமத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம ரகுநாத கோஸ்வாமிகிட்ட பிரார்த்தனை செய்து இன்னைக்கு இப்போது சைத்தன்ய மகாபிரபு விக்கிரகங்களுக்கு ஆரத்தி நடக்க இருக்கு. நம்ம எல்லோரும் அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும், அவங்களுக்கு மகாபிரபுவோடைய ஆசீர்வாதம், சைத்தன்ய மகாபிரபு ஆசீர்வாதம், ரகுநாத கோஸ்வாமியோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நம்ம எல்லோரும் ஒருக்கா கூடி ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே. ஜாய் ஸ்ரீ பாணியாட்டி மகோத்சவ் கி, ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, நித்யானந்த பிரபு கி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி கி, ஸ்ரீல பிரபுபாத் கி, ரகோர் பிரமான்.